SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை பற்றி சொல்லுங்களேன், அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அதாவது தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றன. எத்தகைய கொள்கையும் கோட்பாடும் அவருக்கு கிடையாது. இவர்கள் ஆட்சியில்தான் தமிழகம் பல உரிமைகளை இழந்திருக்கிறது. காவிரி பிரச்சனையும் பெரியாறு பாலாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டு மீனம் பிரச்சனை ஈழப் பிரச்சனை எல்லாவற்றிலும் நமக்கு இழப்பு ஏற்பட்டதற்கு இந்த கட்சிகளின் ஆட்சிகள் தான் காரணம். இவர்கள் டெல்லியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அது காங்கிரஸ் கட்சி இருந்தால் அதனுடன் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டு சேர்வார். பாஜக இருந்தால் அதனுடன் போட்டி போட்டு கூட்டு சேர்வார். மத்தியிலே மந்திரி பதவிகளை கேட்டு போவார். அப்படி இருந்தும் கூட காவிரி பிரச்சனையின் உச்ச நீதிமன்றம் நமக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கியும் கூட அதை நிறைவேற்றுவதற்கு முடியவில்லை. போது மத்தியில் நீர்ப்பாசனத்துறை இருக்கிறது, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் காவேரி இருந்தான். இவர்கள் அந்த துறையை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு பெற்றிருக்கலாம். மன்மோகன் சிங் பிரதமரானது அவருக்கு போதுமான பெரும்பான்மை இல்லை. திமுகவின் 18 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்துதான் அவர் ஆட்சி அமைக்க முடிந்தது. அப்போது இவர்கள் எதை கேட்டார்களோ அதை அவர் கொடுத்தார். இவர்கள் கேட்டது 2G ஊழல் செய்வதற்கு ஏற்ற துறையை கேட்டு பெற்றுக்கொண்டார்களே தவிர நீர்ப்பாசனத்துறையை கேட்டு பெற்று காவிரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு அக்கறை காட்டவில்லை. இவர்கள் தயவில் மத்திய அரசு இருக்கிறது, மன்மோகன் சிங் அரசு. ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரு நெருக்கடியான கட்டத்திற்கு வந்தபோது குறைந்தபட்சம் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்று மிரட்டி இருந்தால் அவருக்கு வேறு வழி இருக்காது. 2 லட்சம் தமிழர்களின் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு இவர் தமிழ் தமிழ் என்று பேசி ஆட்சிக்கு வந்தார்களே தவிர தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இவர் எதுவும் செய்யவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆங்கில வழி பள்ளிகள் தான் அதிகமாக இருக்கின்றன. நமது பிள்ளைகள் ஆங்கிலமும் தெரியாமல் தமிழும் தெரியாமல் 2ஆம் கட்டம் குழந்தைகளாக வளர்வதற்கு இந்த திராவிட கட்சிகள் 2ம் தான் பொறுப்பு, வேறு யாரும் பொறுப்பு அல்ல. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் ஆற்று மணல் பூராவும் சூறையாடப்பட்டிருக்கிறது. அதே போல் கனிமங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் காட்டு வளங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. தாது மணல் கொள்ளை தமிழ்நாட்டில் நடக்கிறது. இதன் விளைவாக என்ன ஆகும்? நம்முடைய முன்னோர்கள் ஒரு வளமான தமிழ்நாட்டை நம்மிடம் ஒப்படைத்து விட்டு போனார்கள். ஆனால் நமக்கு பின்னால் வரப்போகிற சந்ததியினருக்கு வளமான தமிழ்நாட்டை நாம் அளிக்க முடியாது. பாலைவனமான போன ஒரு தமிழ்நாட்டை ஒப்படைத்து விட்டு போவோம். இங்கே தமிழர்கள் வாழ்வதற்கே வழியில்லாத நிலைமையில் வேறு நாடுகளுக்கு அவர்கள் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை.
காவேரி நீர் பற்றி குறிப்பிட்டீர்கள். கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதற்கு சிக்கல்கள் இருக்கின்றன. கர்நாடக மாநிலத்திலே ஒரு பிரபல நடிகர் ராஜ்குமார், அவர் கடத்தப்பட்டிருந்த வேளை அவரை விடுவிப்பதற்கு உங்கள் முயற்சி தான் வெற்றி அளித்தது. அதற்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் அதனால் தான் நீங்கள் அதில் தலையிட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா?
விடுதலை புலிகளுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தொடர்புபடுத்தி கொடுத்தது ஒரு கட்டுக்கதை. அவர்கள் அதற்காக ராஜ்குமாரை கடத்த வேண்டும் என்ன அவசியமாக தேவையில்லை. பிரபாகரன் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்த போதும் சரி, பல ஆண்டு காலம் இருந்தாரே, தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட்டதில்லை. ஒருபோதும் அவர் தலையிட்டு எந்த கருத்தும் சொன்னதில்லை. இது வீரப்பனும் அவருடைய கூட்டாளிகளும் செய்தார்கள். ராஜ்குமாரை கடத்தி சில கோரிக்கைகளை வைத்தார்கள். நிலைமை என்ன ஆயிற்றுன்னு சொன்னால், ராஜ்குமார் அங்கு கன்னட மக்களால் வணங்கப்படுகிற ஒரு நடிகராக இருந்தார். அதன் விளைவாக வீரப்பன் என்ற தனி மனிதன் செய்த இந்த செயலை அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்த முயற்சித்தார். ராஜகுமாரை போய் நான் விடுதலை செய்யாமல் இருந்திருந்தால் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கர்நாடகத்தில் வாழக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார். அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போதுதான் அங்கே கர்நாடகத்தில் இருந்த தமிழர்களும் அமைப்புகளும் திரண்டு வந்து என்னிடம் வேண்டிக் கொண்ட போதுதான் நான் போய் வீரப்பனிடம் பேசி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றது என்பது வேறு, இது தேவையில்லாமல் கன்னடர் தமிழர் மோதலாக வளர்ந்து கர்நாடகத்திலே வாழக்கூடிய தமிழர்களின் கதி என்ன ஆகும், யோசித்துப்பார் என்று சொல்லிதான் ராஜகுமாரி மீட்டு. அது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை மட்டுமல்ல, கர்நாடகத்திலே வாழக்கூடிய பல லட்சம் தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதனால் ஏற்பட்டது. இல்லாவிட்டால் எத்தனை பேர் அங்கே கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்பது சொல்ல முடியாது.
இப்பொழுது நீங்கள் ஒரு நூல் எழுதி கொண்டிருப்பதாக சொன்னீர்கள், அதை பற்றி சற்று விரிவாக சொல்லுங்களேன்.
மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடன் நான் அவருடன் சேர்ந்து இணைந்து தொண்டாற்றிய காலத்தை, அவரை பற்றி அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து, அவர் எப்படியெல்லாம் அவற்றை கையாண்டார் என்பதை பற்றியெல்லாம் அந்த நூலில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். இதுவரை வெளிவராத பல உண்மைகள் அந்த நூலின் மூலம் தெரியும்.
இது அவருடைய வாழ்க்கை சரித்திரமா அல்லது அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவை பற்றியதா?
வாழ்க்கை வரலாறு அல்ல, அவருடன் நான் பழகிய போது நான் நேரில் கண்டவற்றை, அவர் என்னிடம் கூறியவற்றை, மற்றவர்கள் கூறியவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து எழுதியிருக்கிறேன். இது வாழ்க்கை வரலாறு நூல் அல்ல, அவருடன் நான் பழகிய காலத்தை மட்டும் குறிப்பிட்டேன்.
உங்களுடைய ஆரம்ப அரசியல் வாழ்க்கை குறித்து பேசும் பொழுது மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் பற்றி ஒன்றும் குறிப்பிடவில்லை, அதனால் இந்த கேள்வியை கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு எப்படியாக இருந்தது?
நல்ல உறவு இருந்தது. நான் காங்கிரஸில் இருந்து வெளிவந்த போது அவர் கட்சியுடன் எங்கள் கட்சியும் கூட்டு சேர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போது அவருக்கும் எனக்கும் நெருக்கமான உறவு இருந்தது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்த உறவு மேலும் நெருக்கமாயிற்று. புலிகள் சார்பில் அவருக்கு ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்றால் நான் தான் போய் சொல்லுவேன். ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அவர் உண்மையான ஈடுபாடு கொண்டிருந்தார். எப்படியாவது அவர்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்க வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் பல்வேறு பயிற்சி முகாம்கள் பகிரங்கமாக நடத்தப்பட்டன. அங்கிருந்து ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இராணுவ பயிற்சி பெற்று திரும்பி போனார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் விடுதலை புலிகளுக்காக மக்களிடம் நிதியும் திரட்டப்பட்டது. எல்லாம் அரசுக்கு தெரியாமல் செய்ய முடியாது, அரசுக்கு தெரியும், தெரிந்தாலும் அவர் அனுமதித்தார். எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்ல வேண்டும், டில்லியிலிருந்து இந்தியா டுடே என்ற ஒரு ஆங்கில நாளிதழ் இந்த பயிற்சி முகாம்களில் ஒன்றை எப்படியோ படம் எடுத்து வெளியிட்டு இது மாதிரி எல்லாம் நடக்கிறது, இந்திய அரசு அனுமதிக்கிறது என்று கட்டுரை போட்டு விட்டார். ஜெயவர்த்தனா அந்த பத்திரிகையை வைத்து அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு அவர் கடிதம் எழுதினார், எப்படி உங்கள் மண்ணில் எங்களுக்கு விரோதமான செயல்கள் நடைபெறுவதற்கு அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த அம்மையார் அவர்கள் அந்த கடிதத்தை மறுபடி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு அனுப்பி விளக்கம் கேட்டார். அதற்காக மத்தியிலிருந்து ஒரு முக்கியமான அதிகாரியை அனுப்பி இதற்கு என்ன மாதிரி பதில் எழுத வேண்டும் என்றும் சொன்னார். முகாம்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில், அகதிகள் முகாம் தான் இருக்கின்றன, போராளிகள் முகாம் எதுவும் இல்லை என்று பதில் எழுதி அனுப்பினார். அதை அவர் ஜெயவர்த்தனாக அனுப்பி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார். அப்படி அவர்கள் இந்திரா காந்திக்கும் இதில் அனுதாபம் இருந்தது, எம்ஜிஆருக்கும் அக்கறை இருந்தது. ஆகவே அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தின் பின்தளமாக பின்புலமாக தமிழ்நாடு விளங்குவதை அனுமதித்தார். எந்த போராட்டத்திற்கும் ஒரு பின்தளம் இருக்க வேண்டும். வியட்நாம் போராட்டத்திற்கு சீனா பின்தளமாக இருந்தது. பிரெஞ்சு அமெரிக்க படைகள் ஹோசிமின் படைகளை நெருக்கிய போது அவர்கள் சீன எல்லைக்குள் புகுந்து விடுவார்கள், பிறகு மீண்டும் வந்து தாக்குவார்கள், மீண்டும் போவார்கள். வங்காளதேச போராட்டம் நடத்தி வரும்போது முஜிபுர் ரஹ்மானின் முக்தி வாகினி படையினர் இந்திய எல்லைக்குள் தாண்டி ஓடி கொண்டு விடுவார்கள். பாகிஸ்தான் படை விரட்டி கொண்டு வந்தால் நம்முடைய ராணுவம் எல்லைக்குள் விடாது, அவர்களை தடுத்து நிறுத்தி விடுவார். இவர்கள் மீண்டும் போய் தாக்குவார்கள், திரும்புவார். அதே போல ஈழ போராட்டத்திற்கு பின்தளமாக பின்பலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கு எம்ஜிஆர் அனுமதித்தார். கோடி கோடியாக பணம் கொடுத்தார். வெளியே தெரிந்தும் வெளியே தெரியாமலும் அவர் அள்ளி அள்ளி கொடுத்தார். இந்த போராட்டத்திற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர் அவர். அவருடைய மறைவு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் மொழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நீண்ட நாள் அரசியல்வாதியும் முதல் உலகத்தமிழ் பேரமைப்பின் நிறுவன தலைவருமான பழைய நெடுமாறன். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் எழுத்துகள் சீரமைக்கப்பட்டன. அது சட்டமாக்கப்படுவதற்கு நீங்கள் உந்துதல் அளித்ததாக சிலர் சொன்னார்கள். அதில் உண்மை இருக்கிறதா?
பெரியார் அவர்கள் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை இவர் சட்டபூர்வமாக்கினார். அரசாங்கம் வெளியிடும் புத்தகங்கள் மட்டுமல்ல, அரசு நூலகங்களில் உங்களுடைய புத்தகம் வைக்கப்பட வேண்டும் என்றால் எழுத்து சீர்திருத்தத்தின்படி அச்சடித்தால் தான் வைக்கப்படும் என்று சொன்ன விற்பாடு அடியோடு மாறி போயிற்று. எல்லாம் ஒரு நொடியில் பெரியார் அவர்களின் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த பெருமை எம்ஜிஆர் அவர்களை சார். அது மட்டுமல்ல, பெரியார் நூற்றாண்டு விழாவை மாவட்டந்தோறும் நடத்தினார். பெரியார் சொன்னதை பின்பற்றி ஊர் பெயர்கள், திருப்பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார். இப்படி பல விஷயங்கள் அவர் செய்தார். சில விஷயங்களுக்கு நான் அப்போது இருக்கிறேன், ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது வந்தது அவர்தானே, அதனாலே முழு பெருமையும் அவருக்குரியது.
அதிலே பெரியார் குறிப்பிட்ட எல்லா சீர்திருத்தங்களும் கொண்டு வரப்படவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள், அதில் உண்மை இருக்கிறதா?
நான் 1982 ஈழத்துக்கு போனேன். யாழ்ப்பாணம் மூலம் கொடுக்கப்பட்ட செய்தி தெரிந்தவுடன் தமிழர்களின் வீடுகள் அல்லது கடைகளை கொடுத்தது புரிகிறது. ஏன் ஒரு நூல் நிலையத்தை கொடுத்தினார் என்று புரியவில்லை. அப்போது எதிர்கட்சி தலைவராக அமரலிங்கம் இருக்கிறார், அவருக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அவருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இதை பற்றி கேட்டேன். நீங்கள் புறப்பட்டீங்க வாருங்கள், நேரில் பார்த்தால் தான் புரியும் என்று சொன்னார். உடனடியாக புறப்பட்டு போனேன். எல்லா இடங்களும் கூட்டிக் கொண்டு போனார்கள். நூலகத்தை பார்த்தேன், எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களும் கைலாஸ் உதயவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் என்னை அங்கே பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே உள்ள தமிழ் துறையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்தார். ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நான் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி அங்கே பேசினேன். பேசி முடிந்தவுடன் ஒரு மாணவர் எழுந்து கேட்டார், எழுத்து சீர்திருத்தம் செய்திருக்கிறீர்களே, யாரை கேட்டுக்கொண்டு செய்தீர்கள் என்று கேட்டார். எனக்கு புரியவில்லை, யாரை கேட்டுக்கொண்டு செய்வோம்? தமிழ்நாடு சட்டமன்றம், அதான் உயரதிகாரம் அளித்த அமைப்பு, சட்டசபையிலேயே நிறைவேற்றியிருக்கிறோம் என்று நான் சொன்னவுடன் அவர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? என்ன, இந்த தமிழ் உங்களுக்கு மட்டும் சொந்தமா? எங்களுக்கு இல்லையா? மலேசிய தமிழர்களுக்கு இல்லையா? உலகின் பல நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் கேட்டுவிட்டு அல்லவா நீங்கள் செய்திருக்க வேண்டும்? எப்படி இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது எனக்கு பழி சென்று அவர் கேட்பது நியாயமானது என்பது உணர்ந்தேன். உடனடியாக மன்னிப்பு கேட்டேன். உண்மைதான், உங்களை எல்லாம் அழைத்து கேட்டுக்கொண்டு செய்திருக்க வேண்டும். நான் இதை தமிழ்நாடு சட்டசபையில் பேசுவேன், முதலமைச்சருக்கும் தெரிவிப்பேன் என்று சொல்லி வந்து இங்கே வந்து பேசினேன். எம்ஜிஆர் அவரும் ஒப்புக்கொண்டார், ஆம், நாம் தவறுதான் செய்து விட்டோம், அவர்களையும் அழைத்து பேசி நாம் இதை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக அந்த ஒரு மாணவர் கேட்ட கேள்வியை மூலம் பல சிந்தனைகளை கிளப்பியது. அதற்கு பிறகு நான் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், நாம் அறிவியல் சொற்களை உருவாக்குகிறோம், நாம் கலை சொற்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கு குழுக்களை நாம் போட்டிருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அட்வொகேட் என்பதற்கு வழக்கறிஞர் என்று சொல்கிறோம், அவர்கள் சட்டத்தரணி என்று சொல்கிறார்கள். இருவேறு தமிழ் உருவாகி கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகள் கழித்து வருகிறவர்களுக்கு அந்த தமிழ் புரியாது, இந்த தமிழ் அவர்களுக்கு புரியாது, இந்த குழப்பம் வரும். ஆகவே கலை சொற்களையும் அறிவியல் சொற்களையும் உருவாக்கும் குழுவில ஈழத்தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து பொதுவான சொற்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன். எம்ஜிஆர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அப்படி செய்வதாக வாக்களித்தார். ஒரு சிலவற்றை செய்து
இப்படியான செயற்பாடுகளுக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் வழிவகுத்திருக்கும் இல்லையா?
உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1981 நடந்தது. முதல் மாநாடு சென்னையில் நடந்தது. அதற்கு பின்னால் பல மாநாடுகள் நடந்தன. என்ன நோக்கத்திற்காக இவற்றை அமைக்க வேண்டும் என்று நம்முடைய மறைந்த பேராசிரியர் தனிநாயகனடிகளார் அவருடைய சிந்தனையில் குறித்ததுதான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது. அவர் என்ன நோக்கத்துக்காக இதை செய்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறியதாக சொல்ல முடியாது. தமிழ் பல்கலைக்கழகம் உலகத்தமிழர்களுக்கான பல்கலைக்கழகமாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமாக சுருங்கி போயிற்று. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் அதே போல உலகம் பூராம் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் நடைபெறுகிற தமிழ் ஆராய்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு நிறுவனமாக அமைய வேண்டும் என்று தனிநாயகமடிகளார் விரும்பினார்கள், திட்டமிட்டார். அதற்கு முதல் இயக்குநராக அவரை நியமித்திருந்தால் இந்த நோக்கங்கள் போறவர்கள் நிறைவேறிக்கூடும். தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அவ்வாறு செய்யவிடாமல் தடுத்து விட்டது. அதனால் இழப்பு என்பது டாக்டர் தனிநாயகமடிகளாருக்கு அல்ல, தமிழர்களுக்கு, தமிழுக்கு இழப்பு ஏற்பட்டது. அவருடைய சிந்தனை உலகளாவிய சிந்தனை, அவருடைய சிந்தனையின் விளைவை முழுமையாக தமிழினம் அனுபவிக்க முடியாதபடி ஆகிவிட்டது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நீண்ட நாள் அரசியல்வாதியும் முதல் உலகத்தமிழ் பேரமைப்பின் நிறுவன தலைவருமான பழ நெடுமாறன். இப்ப தமிழை செம்மொழி என்று அறிவித்திருக்கிறார்கள், அது நல்ல விடயம். ஆனால் இந்த தமிழை மட்டுமல்லாமல் 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட இந்திய மொழிகள் அனைத்தையும் செம்மொழிகள் ஆக்கும் பொழுது தமிழ்மொழி செம்மொழி என்ற அதன் தாக்கம் குறைந்து விட்டது இல்லையா?
செம்மொழி என்பது 5000 ஆண்டுகளுக்கு அழியாத ஒரு மொழி தான் செம்மொழி. கிரேக், லத்தீன், சீன போன்ற மொழிகள் அப்படியே அப்படிப்பட்ட சமஸ்கிருதம் மொழி. அந்த பட்டியலில் தமிழை சேர்க்காமல் இது ஒரு தனி பட்டியலாக்கி 1000 வருஷங்கள் ஆன மொழி என்று குறைத்து போட்டு இப்போது கன்னடம், தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி, பங்காளி எல்லா மொழியும் கொண்டு வரும். சமஸ்கிருதத்தோடு தமிழை சமப்படுத்தக்கூடாது என்பதற்காக. சமஸ்கிருதம் இன்றைக்கு எழுதவும் பேசவும் தெரிந்தவர்கள் தொகை வெறும் 15,000 பேர் தான். இன்றைக்கு சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு மொழி. ஆனால் தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் எந்த மொழியை பேசினார்களோ அந்த மொழியை இன்றைக்கு வாழ்கிற தமிழனும் பேசுகிறான். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் அழியாத மொழியாக நம்முடைய மொழியை இன்னமும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. பண்டைய கிரேக்க மொழி அழிந்து போயிற்று. இன்றைக்கு இருக்கிற கிரேக்கம் புதிய கிரேக்கம். பழைய லத்தீன் மொழி அழிந்து போயிற்று. இன்றைக்கு பேச்சு வழக்கில் அது இல்லை. இந்த மொழிகளெல்லாம் செம்மொழி. செம்மொழியாவதற்கு தகுதி வாய்ந்த ஒரே மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும். வேறு எந்த மொழிக்கும் அந்த தகுதி கிடையாது. சீனம் பழமையான மொழி, அந்த மொழி இல்லை. இன்றைக்கு மண்டாரியன் மொழி பேசுகிறார்கள், சீனத்திலிருந்து தெரிந்த மொழி. ஆக ஹீப்ரு மொழி, எபிரேய மொழி, அது அன்றைக்கு இருந்த மொழி வேறு, இன்றைக்கு பேசப்படுகிற மொழி வேறு. ஆனால் தமிழ் ஒன்றுதான். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதும்போது எத்தகைய எழுத்துக்களை பயன்படுத்தி இலக்கியம் படைத்தாரோ அதேதான் இன்றைக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரைக்கும் அதே எழுத்துக்களை வைத்து இலக்கியம் படிக்கிறார்கள். இன்று நம்முடைய மொழியின் மதிப்பை குறைப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் இதையெல்லாம் செய்கிறார். இதெல்லாம் மதிப்பு குறையாது. கிட்டத்தட்ட தொல்காப்பியர் காலத்திலிருந்து நம்முடைய மொழியை சிதைக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்த எல்லா முயற்சியையும் நம்முடைய புலவர்கள் எதிர்த்து போராடி முறியடித்திருக்கிறார். கடைசியாக கம்பன் பாடிய காவியம் இருக்கிறது, வால்மீகி ராமாயணத்திலிருந்துதான் அவன் எழுதினான் என்பது உண்மை மூலக்கதை வால்மீகி. ஆனால் அவன் அதை தமிழ் பண்பாட்டிற்கேற்ப நம்முடைய இலக்கண வரம்புகளுக்கு உட்பட்டு அவன் அந்த காவியத்தை படைத்தான். விபீஷணன் என்று அவன் சொல்லவில்லை, வீடணன் என்று சொன்னான், லட்சுமணன் என்று சொல்லவில்லை, இலக்கோன் என்று சொன்னான், சீதா என்று சொல்லவில்லை, சீதை என்று சொன்னான். இப்படி எல்லாமே தமிழ் இலக்கண வரம்புக்கு உட்பட்டு அவற்றை அவன் தமிழாக்கிதான் சொன்னான். அது மட்டுமல்ல, நம்முடைய பண்பாட்டுக்கேற்பவும் படைத்தானதை. வால்மீகி ராமாயணத்தில் சீதையை ராவணன் அவள் தலைமையை பிடித்து இழுத்து தன்னுடைய தொடையில் உட்கார வைத்து கொண்டு போனான் என்று வால்மீகி எழுதியிருக்கிறார். கம்பன் அது தமிழ் பண்பாட்டுக்கு ஏந்ததல்ல என்ற காரணத்தினாலே சீதை இருந்த வர்ணசாலையை வேரோடு பெயர்த்து அவன் கையில தூக்கி கொண்டு போனான் என்று எழுதினான். நம்முடைய பண்பாடு வேற, அவர்கள் பண்பாடு வேறு. நம்முடைய பண்பாடு என்பது ஒருவனும் ஒருத்தையும் சந்தித்து காதலித்து திருமணம் செய்து கொள்வது. வால்மீகி ராமன் வில்லை முறித்தான், உடனே ஜனகமாக கட்டி கொடுத்தான் என்று சொல்லி அதை ஒரு திருத்துகிறார். மிதிலாபுரிக்கு விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணையும் அழைத்து கொண்டு வருகிறார். வீதியில வருகிற ராமனையும் மாடத்திலிருந்து சீதை பார்ப்பதால் கண்ணோடு கண்ணினை நோக்கின் என்ற பாடல் பிறக்கிறது. இருவரும் ஒருவர் பார்க்கிறார்கள், அந்த பார்வைகளே ஒருவர் விரும்புகிறார்கள், காதலிக்கிறார்கள் என்று கொண்டு வந்துதான் அவன் கம்பன் எழுதுகிறான். இப்படி நம்முடைய கம்பன் காலத்து வரைக்கும் கூட, 14 வரையிலும் கூட நம்முடைய பண்பாட்டை சிதைப்பதற்கு அவர்கள் செய்த முயற்சிகளை முறியடித்தார். சீவக சிந்தாமணி வடமணி கதை, ஜீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி என்றதை தமிழ் படுத்தினார். அதுல வருகிற நிகழ்ச்சிகளின் போக்குகளும் தமிழ் பண்பாட்டிற்கேற்ப மாற்றி மாற்றி அமைத்தார் திருத்தக்க தேவர். எல்லா இலக்கியங்களும் அப்படித்தான். ஆக நாம் தொன்று தொட்டு நம்முடைய மொழியின் இளமை திறன், வளமை திறன் குன்றாமலும் நம்முடைய பண்பாடு சிதையாமலும் கவனமாக இருந்துதான் நம்முடைய புலவர்கள் இலக்கியங்களை உருவாக்கினார்.
தமிழன் என்று ஒரு அடையாளத்துடன் வாழ விரும்புபவர்களுக்கு, இதை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்?
நம்முடைய இளைஞர்கள் நாம் யார் என்பதை உணர்ந்து அதில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் தமிழர்கள் 50,000 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். நம்முடைய இலக்கியங்கள் தொன்மையானவை. நம்முடைய மொழி உலகத்தின் மூத்த மொழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், நம்முடைய இனம் எது என்பதையோ நம்முடைய மொழி எது என்பதையோ மறந்துவிடுவோமே. ஆனால் அதன் விளைவாக நமக்கு பெரும் கேடு விளையும். எடுத்துக்காட்டு, யூத இனம் ரோமாபுரி படையெடுப்பின் விளைவாக யூதர்கள் உலகம் எங்கும் சிதறிப்போனார், இஸ்ரேலை விட்டு வெளியேறி போனார். ஐரோப்பிய நாடுகளில் அடைக்கலம் புகுந்த யூதர்கள், ஜெர்மனியில புகுந்த யூதர்கள் 2000 முன்னால் ஜெர்மனியராகவே மாறினார்கள். மொழி, பழக்க வழக்கங்கள், பண்பாடு எல்லாவற்றையும் பறி கொடுத்தார்கள், ஜெர்மனியாகவே போனார்கள். பிரான்சுக்கு போனவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆனார்கள், இங்கிலாந்துக்கு போனவர்கள் ஆங்கிலேயர்கள். இப்படி உலகம் புறா போன யூதர்கள் தங்கள் மொழியையும் தங்களுடைய அடையாளத்தையும் பண்பாட்டையும் இழந்தார்கள். 2 உலக போரில் ஹிட்லருடைய நாஜி படைகள் 50 லட்சத்திற்கு மேற்பட்ட யூதர்களை ஐரோப்பா ஊராவிலும் கொண்டு குவித்த போதுதான் இதனால் இது ஏற்பட்டது. நமக்கு நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, என்னுடைய அடையாளத்தை, பண்பாட்டை இழந்ததனால்தான் இந்த இழப்பு நமக்கு நேர்ந்தது என்பதை உணர்ந்து அவர்கள் ஒன்றுபட்டார்கள், இஸ்ரேல் நாட்டை உருவாக்கினார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால் புதைகுழிக்கு போய்விட்ட தங்களுடைய ஹீப்ரு மொழியை தோண்டி எடுத்து அதற்கு உயிர் ஊட்டினார்கள். உலகம் போராகவும் இன்றைக்கு வாழ்கிற யூதர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஹீப்ரு மொழியில் தான் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், நம்முடைய பண்பாட்டை நாம் கற்பித்தாக வேண்டும் என்று உலகம் போராகவும் இன்றைக்கு யூதர்கள் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள். செத்து புதைகளுக்கு போன ஒரு மொழியவே அவர்கள் உயிர்ப்பித்து அடையாளத்தை இழந்து போன ஒரு இனத்திற்கு அடையாளத்தை ஊட்டி அவர்களுக்கென்று இழந்த மண்ணை மீட்டி ஒரு நாட்டை உருவாக்கி ஒரு வல்லரசாக ஆக முடியிருக்கிறது அவர்களால். ஆனால் நம்முடைய மொழியை யாராலும் அழிக்க முடியவில்லை. நம்முடைய மொழி இன்றைக்கும் சீரழமைத்திறன் குன்றாத மொழியாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது, நாளைக்கும் விளங்கும், எதிர்காலத்திலும் விளங்கும். இந்த மொழிக்கு சொந்தக்காரர்களின் உணர்வை ஒருபோதும் மறக்காதீர்கள். இந்த மொழியின் அடிப்படையில் அமைந்த பண்பாட்டை இழக்காதீர்கள். நமது அடையாளம் அதுதான். அந்த அடையாளத்தை இழந்து விடுவோமானால் நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக போய்விடுவோம் என்பதை மறந்து விடாமல் எங்கே வாழ்ந்தாலும் நாம் யார் என்பதை மறக்காமல் நம்முடைய மொழியை, பண்பாட்டை இழக்காமல் வாழ வேண்டும். நம்முடைய குழந்தைகளையும் அந்த பாதையிலேயே நடத்தி செல்ல வேண்டும் என்றுதான் நான் உலகம் புறாமல் வாழக்கூடிய தமிழ் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் வேண்டிக் கொள்கிறேன்.
மிக நீண்ட நேரம் எடுத்து பொறுமையாக எமது அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தந்த உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. உங்களது செயற்பாடுகள் தொடர வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.